57வது பாட்டு, அழிப்பு இழைப்பாற்றல் ஆக்கம் அவரவர் கண்மமெல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்களெல்லாம் மறைப்பு அருள் செய்திதானும் பழிப்பு ஒளி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே எல்லாம். அந்த ஐந்து தொழில்களினுடைய பயனை குறிப்பிடுகிறார். ஐந்தொழில்களின் பயன், ஒவ்வொரு தொழிலும் உயிர்களுக்கு எந்த வகையிலே பயன்படுகின்றன அந்த வரிசை முறையிலே சொல்லவில்லை. ஐந்து தொழில்களை முதலிலே அழிப்பு, அந்த அழித்தல் தொழில் என்பது, அழித்தல் தொழில் என்பது உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து ஒடுக்குவது, மாயையிலே ஒடுக்குவது, அது அழித்தல். எதற்காக அவன் அந்த உடம்பு முதலியவற்றை பிரிக்கிறான் என்றால் உயிர்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக, இழைப்பு ஆற்றுவதற்காக. அதாவது இந்த உயிர்கள் இந்த உடம்போடு பல பல பிறவிகளிலே பிறந்து பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து ஒரு சலிப்பு அடைந்திருக்குமே, அந்த சலிப்பை இழைப்பை மாற்றுவதற்காக, இழைப்பாறுவதற்காக இந்த அழிப்பினை செய்கிறோம். அழிப்பு இழைப்பாற்றல், அந்த நன்மையை கருதித்தான் இறைவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். ஆக அழித்தல் தொழில் என்றாலே அது ஒரு கொடிய தொழில் போல நமக்கு தெரிந்தாலும், ஏனென்றால் இந்த உடம்போடு நாம் எத்தனை பிறவிகளில் பழகிவிட்டோம். ஒரு நாள் பழகினாலேயே பேயோடு பழகினாலும் பிரிவது அரிது என்பார். அப்படி இருக்கிற போது இந்த அருமையான உடம்போடு இத்தனை காலம் பழகிவிட்டு திடீரென்று பிரிவது என்றால் மன வராதுதான். ஆனாலும் அந்த உயிர்களுக்கு இழைப்பு தருவதற்காக இந்த நன்மையை செய்கின்றான். எனவே இறைவனுடைய தொழில்கள் எல்லாம் நன்மை குறித்தனவே. ஒன்றாவது கொடுமையான தொழில் இல்லை, அழிப்பு இழைப்பாற்று. அடுத்து ஆக்கம். ஆக்கம் என்றால் தோற்றம், தோற்றுவித்தல், படைத்தல். படைத்தல் தொழிலினுடைய நோக்கம், அதன் பயன் என்ன? ஆக்கம் எதற்காக படைத்தலை செய்கிறான் என்றால் முன்பு செய்த வினை பயன்களை அனுபவித்து கழிப்பதற்காக. இந்த பிறவியிலே முன்பு செய்த வினைகளை ஊட்டி அனுபவிக்க வைத்து அவற்றை நீக்குகிறான். ஆக வினை நீக்கத்திற்காகத்தான் இந்த பிறவியை கொடுக்கிறான். ஆக்கம் அவ்வவர் கண்மமெல்லாம் கழித்திடல். பிறகு காப்பது, அந்த குறித்த காலம் வரை இந்த உடம்பு முதலியவற்றை நிலைபெறுத்துவது எதற்காக? காப்பது கண்ம ஒப்பில், அதாவது இருவினை ஒப்பு வரும்படியாக செய்து, அதாவது இந்த உடம்பை இறைவன் நிலைபெறுத்துவதனாலே இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உயிரானது சிறிது சிறிதாக வினை இருவினை ஒப்பை பெற வேண்டும். இந்த வினை துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க கடைசியிலே என்ன முடிவுக்கு வருவோம்? கடைசியிலே எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு, நம்முடைய கையில ஒன்றே இல்லை என்பது தெரிந்துவிடும். அது தெரியாத வரைக்கும் போராடுவோம். இந்த துன்பத்தை எப்படியாவது விலக்கிக் கொள்ள வேண்டும், தவிர்க்க வேண்டும், நல்ல வழியிலோ தீய வழியிலோ. இந்த துன்பம் வரக்கூடாது, இன்பத்தையே பெற வேண்டும் என்று எல்லாவித முயற்சிகளும் செய்து கடைசியிலே ஒரு காலகட்டத்தில் ஆகா இதெல்லாம் நம்முடைய கையிலே ஒன்று இல்லை, எல்லாம் ஈசன் செயல், ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்றாம், அன்றி அது வரினும் வந்தெய்தும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும் என ஆளும் ஈசன் செயல் என்ற உண்மை கடைசியில் தெரிகிற போது சரி, இறைவன் என்ன கொடுக்கறானோ அதை மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவ நிலை வரும். அது அந்த பக்குவம் வருகிற வரை நமக்கு பிறவி வந்து உண்டுதான் இருக்கும். அது வரைக்கும் இந்த உடம்பை கொடுக்கிறோம். இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவ நிலையை வருவிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே உடம்பை நிலைநிறுத்தி நம்மை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வைக்கிறான். இந்த வண்ணான் சலவை செய்கிறவன் அந்த அழுக்கு ஆடையை கல்லிலே போட்டு அடி அடி என்று அடிக்கிற போதுதான் அந்த ஆடையை பற்றி கொண்டிருந்த அழுக்கானது நீங்குகிறது. அதுபோல இன்ப துன்பத்திலே மீண்டும் மீண்டும் இந்த உயிரை அழுத்துகிற போது அந்த ஆணவ பலமானது அந்த உயிரை விட்டு இப்ப சிறிது சிறிதாக நீங்குகிறது. ஆக இறைவன் செய்வது அந்த நன்மை கருதி கண்ம ஒப்பில் தெளித்திடல், தெளித்திடல்னா நீக்குதல், மலங்கள் எல்லாம், மலங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர நீக்குதல் தான் இந்த காத்தலினுடைய பயன். பிறகு கண்ம ஒப்பில் அது என்னது? அது மறைப்பு. கண்ம ஒப்பில் தெளித்திடல், மலங்கள் எல்லாம் மறைப்பு. அது மறைத்தல் தொழிலினுடைய பயன். அது மறைத்தல் எங்கே நிகழும்? உயிரிடத்திலே நிகழும். உயிரிடத்திலே இறைவன் மறைந்திருந்து இந்த மும்மலங்களையும் தூண்டி செயல்படுத்தி அந்த மும்மலங்களின் வழியாக உயிர்களுக்கு அந்த திரிபு உணர்ச்சியை விபரீத அறிவை உண்டாக்கி இன்ப துன்பங்களை அதன் வழியாக கொடுத்து அனுபவிக்க வைத்து பக்குவப்படுத்துதல். அப்படி பக்குவப்படுத்தி அந்த மலங்களை நீக்குதல், தெளித்திடல், மலங்கள் எல்லாம் கண்ம ஒப்பில் அது மறைத்தல். பிறகு அருள் செய்திதானம், அருளல் என்ற செயல் என்னவென்றால் அருள் செய்திதானம், செய்தினா செயல், அருட்செயலாவது அந்த பழிப்பு ஒளி நின்றிருக்கிறதல்லவா அதை விட்டு விடுங்கள், அதை கடைசியில் பார்ப்போம். அருள் செய்திதானும் பந்தம் வீடு அப்படி கூட்ட வேண்டும். அருள் அருட்செயல் என்ன என்றால் பந்தம் வீடு, பந்தத்திலிருந்து விடுவித்தல், ரெண்டையும் சேர்க்க வேண்டும். பந்தத்திலிருந்து வீடு என்றால் விடுவித்தல், கட்டிலிருந்து விடுவித்தல், பந்தம் வீடு, அதுதான் இறைவன் செய்கிற அருட்செயல், அருளல் தொழில். பந்தத்திலிருந்து விடுவித்து பேரின்பத்தை வழங்குதல். பார்த்திடில் அருளே எல்லாம், எல்லா தொழில்களும் முடிவில் அருளல் தான். ஐந்து தொழில்களையும் ஒரே தொழிலே அடக்கிவிடலாம், அருளல் அவ்வளவுதான். இறைவனுடைய செயல் அனைத்துமே அருளல். எனவே விரித்தால் ஐந்தாக விரித்து சொல்லலாம், அடக்கினால் ஒன்றிலே அடக்கிவிடலாம் அருளல். இனி மறைத்தல் அருளல் என்ற இரண்டிலேயும் அடக்கி சொல்லுவார்கள் நம்முடைய திருமுறைகளில் எல்லாம். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்று திருவாசகத்திலே வருகிறது. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. பந்தம் என்றால் மறைத்தல், வீடு என்றால் அருளல். பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு, இப்போ திருப்பூர் சுண்ணத்துல பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆடப்பொர் சுண்ணம் இடித்தும் நாமே என்று வரும். அது எப்படி அடக்குவது என்றால் அந்த மறைத்தல் என்பதிலே முதல் மூன்று தொழில்களை அடக்கிவிடலாம். மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றுமே மறைத்தலிலே அடங்கிவிடும் இல்லையா? ஆக மறைத்தலை எப்போது செய்கிறான்? மறைத்தல் எப்போது நிகழ்கிறது? இந்த உலக வாழ்க்கையில வாழுகிற போதுதானே படைத்தல் காத்தல் இவையெல்லாம் நிகழ்கிற போதுதான் அந்த மறைத்தலும் உடன் நிகழ்கிறது. எனவே மறைத்தலிலே முதல் மூன்று தொழில்களும் அடங்கிவிடும். அடுத்து அந்த முதல் மூன்று தொழில்களிலே இந்த ஐந்தையும் அடக்குவார்கள். அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதிலே மறைத்தலையும் அருளலையும் அடக்கி சொல்லுவார்கள். அந்த முறையும் உண்டு. இப்ப வேதத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றிலே இந்த மறைத்தலையும் அருளலையும் அடக்கலாம். அப்படி அடக்குகிற போது மறைத்தல் எதிலே அடங்கும்? மறைத்தல் என்பது எதிலே அடக்கலாம்? காத்தல். மறைத்தல் என்பது காத்தலிலே. அழித்தல் என்பது அழித்தலை அருளலிலே. அருளலை அழித்தலிலே அடக்கலாமா? அருளலை போய் அழித்தலிலே அடக்குவதா? ஆமா, அழித்தலிலே தான் அடக்க வேண்டும். அழித்தலிலே தான் அடக்க வேண்டும். கொஞ்சம் மிரட்டுனா உடனே மிரட்டுறேன். எப்படி என்றால், அந்த அழித்தலுக்கும் அருளலுக்கும் அந்த ஒற்றுமை இருக்கிறது. இப்ப அழித்தலிலே உயிர்கள் போய் ஒடுங்கி இருக்கின்றன. அழித்தலிலே, அழித்தற காலத்துல, அந்த சங்கார காலத்துல உயிர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஒடுங்கி இருக்கின்றன. அதே போல அருளலிலும் அப்படித்தானே. அருளலிலே இறைவன் அந்த பக்குவப்பட்ட உயிரை தன்னுடைய திருவருள் வியாபகத்துல அடங்கும்படி செய்கிறான். அந்த முத்தி பெற்ற உயிர்கள், அருளலால முத்தி பெற்ற உயிர்கள் இறைவனுடைய திருவடி கீழே அடங்கி இருக்கின்றன. எனவே அதே போல அழித்தலிலே அந்த மும்மலங்களும் செயலற்று இருக்கின்றன. அதே போல அருளலிலே மும்மலங்களும் நீங்கி இருக்கின்றன என்று இப்படியெல்லாம் ஒற்றுமை காட்டலாம். அந்த வகையிலே அருளல் அழித்தலிலே அடங்குகிறது என்று இப்படி அந்த ஐந்து தொழில்களை பலவிதங்களிலே நாம் பார்க்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களிலே ஐந்தொழிலும் அடங்கும். பிறகு மறைத்தல், அருளல் என்ற இரண்டு தொழில்களிலே ஐந்தொழிலும் அடங்கும். அருளல் என்ற ஒரு தொழிலிலேயும் அடங்கிவிடும் என்று இப்படியாக பார்க்கலாம். எனவே பார்த்திடின் அருளே எல்லாம், இந்த ஒரு வரி விட்டோமே இல்ல, எந்த வரி என்ன? பழிப்பு ஒளி, பழிப்பை ஒழிப்பாயாக. அதாவது இறைவனுடைய செயல்கள் கொடுமையானவை என்று இறைவனை பழித்தலை மட்டும் நீ செய்யாதே. அவனுடைய செயல்களெல்லாம் அருளல். எனவே மறைத்தல் என்பது கொடுமையான தொழில், அழித்தல் என்பது கொல்லாத தொழில் என்றெல்லாம் இறைவனை நீ ஏசாதே. அதன் பழித்தலை ஒளி மாணவனே என்று அறிவுரை. அடுத்து இனி அடுத்த பகுதியில இதுவரை இறைவனுடைய ஐந்தொழில்களை சொன்னவர், இந்த ஐந்து தொழில்களை இறைவன் உருவம் கொண்டு திருமேனி கொண்டு செய்கிறானா அல்லது உடம்பு இல்லாமலேயே செய்கிறான்? ஆனா ஒரு தொழிலை செய்ய வேண்டுமென்றால் உடம்பு வேண்டுமே. உடம்பு இல்லாமல் செயல் செய்ய முடியாது. இறைவனுக்கு உடம்பு உண்டா என்ற அந்த வினாவுக்கு இனி விடை. இறைவனுக்கு உடம்பு வடிவம் உண்டா? மாணவருடைய கேள்வி தொடங்க, என்ன கேள்வி? அருவமா? இறைவனுடைய வடிவம் அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கருத்தா வடிவு எனக்கு உணர்த்து என்று மாணவர் கேட்கிறார். பெருமான், ஆசிரிய பெருமானே, இறைவனுடைய வடிவம் அருவமா? அருவமான புலப்படாத வடிவமா? அருவம் என்றால் புலப்படாத உருவம். அருவம் என்பது புலப்படாதது. வடிவங்கள் மூன்று வகை. வடிவம் மூன்று வகை: அருவம், அரு உருவம், உருவம் என்ற மூன்று வகை. இந்த மூன்றுக்கும் பொதுவான பெயர் வடிவம். இந்த மூன்றுக்கும் பொதுவான பெயர் வடிவம். வடிவத்தினுடைய மூன்று வகைதான் இவை. அருவம் என்பது புலப்படாதது. புலப்படாதது என்றாலும் அது ஒரு வரம்பு பட்டு நிற்கும். இறைவன் வரம்பு இல்லாதவன், எல்லையற்றவன். அந்த எல்லையற்ற பரம்பொருள் ஒரு வரம்புபட்டு நிற்கிற போது, புலப்படாமல் நிற்கிற போது அது அருவம். அருவம் அது புலப்படாது. உருவம் என்பது அந்த கை கால் முகம் முதலிய உறுப்புகளோடு கூடியிருப்பது உருவம், அது புலப்படுவது. அரு உருவம் என்றால் ஒரு கால் புலப்படும், ஒரு கால் புலப்படாது. ஒரு கால் புலப்படும், ஒரு கால் புலப்படாது. அப்படி என்ன பொருள் இருக்கிறது உலகத்தில்? அப்படி பொருள் இருக்கா? இருக்கிறது இல்ல. நமக்கு தெரிந்த பொருள் அது, நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த பொருள் நெருப்பு, தீ இருக்க, தீ இருக்கிறதெல்லாம் விறகுல மறைந்திருக்கிறது, அது புலப்படாமல் இருக்கிறது. சில சமயம் புலப்படுது இல்ல, தீக்குச்சியில நெருப்பு மறைந்திருக்கிறது, பொருத்தினால் அது பற்றுகிறது இல்லையா? எனவே நெருப்பு அரு உருவம் என்பார். ஒரு கால புலப்பட்டும் இன்னொரு சமயம் புலப்படாமல் இருக்கும். அதுபோல இறைவன் அந்த ஒளிப்பிளம்பாக இருக்கிறான். ஒளிப்பிளம்பு, ஒளிப்பிளம்பு என்றால் அங்கே முகம் கையாலெல்லாம் இருக்காது, பிளம்பு மட்டும்தான் இருக்கும். அது அரு உருவம், அதுதான் சிவலிங்கம். அதனுடைய அடையாளம் தான் அந்த சிவலிங்க வடிவம், ஒளிப்பிளம்பினுடைய அடையாளம். எனவே இப்படி வடிவங்கள் மூன்றாக சொல்லப்படுகின்றன. இந்த மூன்றிலே இறைவனுக்கு உரிய வடிவம் எது என்று மாணவர் கேட்கிறார், ஐயத்தோடு சந்தேகத்தோடு கேட்கிறார். கர்த்த வடிவு எனக்கு உணர்த்து என்னில். ஆசிரியருடைய விட என்ன? இந்த மூன்றும் தான், இந்த மூன்றுமே இறைவனுக்குரிய வடிவங்கள். அருவமும் ரூபாரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவா. அடுத்த பாட்டுல அடுத்து மாணவர் கேட்கிறார், இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்றால் அவனுக்கு அந்த உருவத்தை படைத்துக் கொடுத்தவன் யார்? எப்படி கேள்வி? இப்ப நமக்கு இந்த உருவம் இருக்கிறது, நம்ம படைத்து கொடுக்க ஒருவன் இருக்கிறான். அது போல இறைவனுக்கும் உருவம் இருக்கிறது என்றால் அதை யார் படைத்து கொடுத்தது? அதுக்கு என்ன விடை கூறுகிற பாருங்க. நன்னிடம் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும். அது கேள்வி. அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை இச்சை. இச்சை என்றால் அந்த இறைவன் தன்னுடைய இச்சையினாலே, தன்னுடைய விருப்பத்தினாலே தானே உருவம் கொள்ளுவான் என்பது ஆசிரியர் விட இச்சை. ஒரே வார்த்தை தான், மற்ற கருத்தையெல்லாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். இச்சை அது இறைவனுடைய விருப்பம் போல நிகழ்வது. ஆக இறைவனுக்கு இன்னொருவன் உருவத்தை படைத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை. உடனே மாணவர் கேட்கிறார், இச்சையே இச்சையே. இறைவன் தன்னுடைய விருப்பப்படி உருவம் கொள்வான் என்றால் பலரும் இச்சை, பலரும் இச்சை. என்ன சொல்லுகிறான் இப்போ? இறைவன் தன் விருப்பப்படி உருவம் கொள்ளுகிறான் என்றால் அப்படி வேறு யாராவது தன் விருப்பப்படி உருவம் எடுத்திருக்கிறார்களா? இப்போ இந்த அனுமான அளவை பார்த்தோமே, அந்த அனுமான அளவையில தூரத்துல மலை மேல புகையை கண்ட உடனே நெருப்பு இருப்பதை துணிகிறோம். அதற்கு முன்னாலே அவர்கள் கண்டிருக்கிறார்கள், சமையல் அறையில அந்த நெருப்பையும் புகையையும் கண்ட அனுபவம் இருக்கு. எனவே ஒரு உதாரணம் காட்ட வேண்டும், அப்படி காட்டினால்தான் இது நிறுவப்படும். ஏற்கனவே புகையும் நெருப்பும் விட்டு நீங்காத தொடர்பு உடையவை என்பதை பார்த்திருந்தால்தான் இதை சொல்ல முடியும். அதே போல இறைவன் இச்சையினால் உருவம் கொள்ளுகிறான் என்றால் அதே போல வேறு யாராவது முன்னாலே இச்சையினாலே உருவம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி யாராவது எடுத்திருக்கிறார்களா என்று மாணவர் கேட்கிறார். இச்சையில் பலரும் இச்சை, பலரும் தங்கள் இச்சைப்படி வடிவம் எடுத்திருக்க வேண்டும். ஒரு முன் உதாரணம் வேண்டுமே, அப்படி யாராவது எடுத்திருக்கிறார்களா? அதற்கு ஆசிரியர் விடை சொல்லுகிறார், கண்ணிய உருவம் கொள்ளேம் யாம். மனிதர்களாகிய நாம் அப்படி இச்சைப்படி உருவம் கொள்ள முடியாது. ஆனால் யோக சித்தர்கள் இருக்கிறார்களே, யோகிகள், அவர்கள் தாங்கள் நினைத்த வடிவத்தை எடுக்கிறார்களே. யோகிகள் போல இறைவனும் தன்னுடைய உருவத்தை எடுப்பான் என்று உதாரணம் காட்டுகிறார். எண்ணிய யோக சித்தர் போல் உரு இசைப்பன் உருவத்தை கொள்வான். யோகிகளைப் போல நினைத்த வடிவத்தை இறைவன் எடுப்பான் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். உடனே மாணவர் எப்படி மடக்குகிறார், அப்படி அந்த யோகிகளைப் போல இறைவன் வடிவம் எடுப்பான் என்றால் இறைவனை யோகிகளில் ஒருவராகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் ஒரு யோகிதான் என்று சொல்லுகிறான். அந்த பாட்டை பாருங்களேன், 60. வித்தக யோக சித்தர் வேண்டுரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் என்னில் அவர்களில் ஒருவனாவான். இறைவன் அவர்களிலே ஒருவனாவான், அதற்கு மேலே அவனை எப்படி கொள்ள முடியும்? அதற்கு ஆசிரியர் விடை கூறுகிறார். இப்படி தடையும் விடையுமாக இந்த செய்யுட்கள் அமைந்திருக்கின்றன. தடை விடை உரையாடல், அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை என்ன? அத்தகையவர்களெல்லாம் ஆக்குவது அருளால். அந்த யோகிகள் தாங்கள் வேண்டிய வடிவத்தை எடுக்கிறார்கள் என்றால் அது இறைவனுடைய அருளாலே. அந்த அருளையே உடையவனாயிற்றே இறைவன், அவன் தன்னுடைய வடிவத்தை தானாக எடுக்க மாட்டானா என்கிறார். அத்தகையவர்களுக்கெல்லாம் ஆக்குவது அருளால். உடனே மாணவர் இன்னொரு கேள்வி அது தொடர்பாக, அப்படி என்றால் வடிவம் என்று வந்துவிட்டாலே அது மாயையிலிருந்துதானே வர வேண்டும், எனவே இறைவன் மாயையிலிருந்து உருவம் எடுக்கிறான் என்றால் அது இச்சைப்படி எடுக்கிறானே? எப்படியோ வடிவம் என்றால் மாயைதானே, அப்படி என்றால் மாயை என்ற தலை இறைவனுக்கு வந்துவிட்டதே என்று சொல்லுகிறான். இறைவனும் மாயையிலே அகப்படுவானா? எப்படியெல்லாம் குதர்க்கமாக கேட்கிறான் பாருங்க. வைத்தது மாயை எண்ணில் வடிவெல்லாம் மாயையாமே, அப்பனா எல்லா வடிவமும் மாயைதானே, இறைவனுடைய வடிவமும் மாயையோ? அதற்கு விடை அடுத்த பாட்டில் மறுக்கிறார். நீ அப்படி சொல்லுவது பொருந்தாது, இறைவனுடைய வடிவம் மாயையிலிருந்து வந்தது அன்று, மாயைதான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆக மாயா சரீரமெல்லாம் யாருக்கு வரும் என்றால் ஆணவமலம், ஆணவமலம் காரணமாக, மலத்தை பற்றினா ஆணவமலம் காரணமாக வருவதோர் வடிவமாகும். ஆணவமலம் காரணமாக அதை நீக்குவதற்காக வருகின்ற வடிவமாகும். மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன்? இறைவன் எப்படிப்பட்டவன்? இந்த ஆணவமலம் நீங்கிய முத்தர்களுடைய அறிவிலே இருந்து விளக்கத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன். ஆய ஆணவம் அகன்ற ஆணவமலம் நீங்கிய அறிவோடு அந்த முத்தர்களுடைய அறிவையும் தொழிலையும் ஆர்க்கும்னா செலுத்துகிற, ஆர்க்கும்னா செலுத்துகிற அந்த ஆணவமலம் நீங்கிய முத்தர்களுடைய அறிவையும் அறிவிலே இருந்து அவற்றை செலுத்துகின்றவன் இறைவன். அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே, அவன் எல்லா அறிவும் உடையவன், எல்லா ஞானம் முற்றறிவு உடையவன், எல்லா ஞானம் தொழில், எல்லா தொழில் அதாவது எல்லா வல்லமையும் உடையவன், சர்வ வல்லமை படைத்தவன். தொழில் என்றால் வல்லமை, முதல் எல்லா முதன்மையும் உடையவன், முழு முதல்வன். இவ இப்படிப்பட்ட தன்மையை நன்னலாலே இறைவன் புரிந்து இருப்பதனால் அவன் எல்லா அறிவும் எல்லா வல்லமையும் எல்லா முதன்மையும் உடையவன் ஆதலாலே காயமோ மாயை அன்று. அவனுடைய காயம் உடம்பு மாயா காரியம் அன்று, காண்பது சக்தி தன்னா. காயமோ மாயை அன்று, காண்பது சக்தி தன்னா. இறைவன் எடுக்கின்ற அந்த உருவம் எதனாலே அமைந்தது என்றால் அவனுடைய சக்தி, சக்தியே அவனுக்கு வடிவமாக திருமேனியாக அமைகிறது. அருள் திருமேனி இறைவனுக்கு. அருள் என்றால் அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம்தான் அவனுக்கு வடிவம். எனவே ஞான சொருபியாக அறிவு வடிவமாக இறைவன் இருக்கிறான். அறிவுதான் அவனுக்கு வடிவம். காயமோ மாயை அன்று, காண்பது சக்தி தன்னால். அந்த வரியை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவிலே அந்த மாணவன் ஓய்ந்து விடவில்லை, இன்னமும் அவனுக்கு நிறைவு வரவில்லை. சரி, சக்தியே வடிவமாக இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும், வடிவம் என்று வந்து விட்டாலே அது பரிணாமம் தானே. பரிணாமம் ஒன்று இன்னொன்றாக மாறுவது பரிணாமம். இப்ப மாயை நமக்கு உடம்பாக பரிணமித்திருக்கிறது, அதுபோல சக்தியை வடிவமாக இருந்தால் அது பரிணாமம் தானே. பரிணாமம் என்றால் தோன்றி அழியக்கூடியது தானே. அப்படி என்றால் இறைவனுடைய வடிவத்துக்கு அழிவு உண்டா என்று கேட்கிறான். அடுத்து 62வது பாட்டுல, சக்தியே வடிவென்றாலும் தான் பரிணாமமாகும். வடிவமெல்லாம் பரிணாமம்தான். அப்படியானால் நித்தமோ அழியும். அந்த நித்தனாகிய இறைவனுக்கு அழிவு உண்டு என்று ஆகும். நித்தமோ அழியும். அத்தால் அதனால், அத்தால்னா அதனால் நின்மலன் அருவே. இவனுடைய முடிவு, மாணவனுடைய முடிவு என்ன? நீங்கள் சொல்வது போல இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவம் இருந்தால் பரிணாமமாகும் அழியும். எனவே இறைவனுடைய வடிவம் அருவம் என்றுதான் கொள்ள வேண்டும் என்று மாணவர் சொல்லுகிறார். நின்மலன் அருவே என்னில் என்று நீ சொன்னால் அதற்கு அதை மறுக்கிறார் ஆசிரியர். என்ன அந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? ஏதோ எல்லா பொருள்களுடைய இயல்பையும் அறிந்து விட்டவனைப் போல நீ பேசிக்கொண்டு போகிறாயே, எல்லாம் உனக்கு தெரியுமோ? அத்துவா மார்க்கத்து உள்ளா நல்லன், அத்துவா மார்க்கத்து உள்ளா நலன் இவன் அருமை தன்னை புத்தியை உடையாய் போல இருந்தனை, ரொம்ப புத்திசாலி போல பேசுகிறாயே. அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன். அத்துவா மார்க்கம் என்ன? அத்துவா தெரியும் இல்லையா? இந்த ஆறு, இந்த ஆறு எவை? உலகத்தினுடைய கூறுகள். அத்துவாக்கள் என்பவை உலகத்தினுடைய ஆறு கூறுகள். பன்னம் பதமந்திரம் தத்துவம் புவனம் கலை. எனவே அத்துவா மார்க்கம் என்றால் உலகத்தினுடைய இயல்பு. அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன், அவன் உலகத்தினுடைய இயல்பை உடையவன் அல்லன். உலக பொருள்களுடைய இயல்பு வேறு, இவனுடைய இயல்பு வேறு. உலக பொருளினுடைய இயல்பை வைத்துக் கொண்டு இறைவனை நீ பேசாதே. உலக பொருள்களுடைய வடிவம்தான் பரிணாமம், தோன்றி அழியும். இறைவனுடைய வடிவம் அப்படி அன்று. அருமை தன்னை அவனுடைய அரிய இயல்பை சொல்லுகிறேன். புத்தியை உடையை போல இருந்தனை. உடையை போல இருந்தனைன்னா என்ன அர்த்தம்? நீ புத்திசாலி இல்லை, உடையை போல நீ பேசுகிறாய். பேசுகிறாய் புகழ கேள், நீ நான் சொல்லுவதை கேள், கொஞ்சம் பொறுமையாக கேள். நீ என்ன சொன்னாய்? இறைவனுடைய உருவம் கொள்ளக்கூடாது, இறைவன் அருவம்தான், புலப்படாத அருவம்தான் இறைவனுக்கு உண்டு என்று சொல்லுகிறாய், அது பொருந்தாது. உலகினில் பதார்த்தமெல்லாம், உலகத்திலே காணப்படுகிற பொருட்கள் எல்லாம் ஒன்று உருவமாக இருக்கும், இல்லை என்றால் அருவமாக இருக்கும். உருவம் அருவம் என்ற இரண்டிலே உலகப் பொருள்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று இன்னொன்றாக மாற முடியாது. உருவப் பொருள்கள் அருவப் பொருளாக மாற முடியாது. இப்ப காற்று இருக்கிறது, காற்று அருவம், அது உருவமாக வர முடியுமா? அதே போல உருவப் பொருள் அருவமாக மாற முடியுமா? முடியாது. அது அந்தந்த பொருளுக்கு வரையறுத்த வடிவங்கள், ஒன்று இன்னொன்றாக ஆக முடியாது. எனவே இறைவனும் நீ சொல்வதைப் போல அருவம் என்றால் அவன் நினைத்த வடிவத்தை எடுக்க முடியாது என்ற மாட்டாமை இறைவனுக்கு வந்து உரிமை. எனவே இறைவனை அருவம் என்று நீ வரையறுத்து சொல்லக்கூடாது என்கிறார். உலகினில் பதார்த்தமெல்லாம் பொருள்கள் எல்லாம் உருவமோடு அருவமாகி இந்த ரெண்டு வகைப்பட்டு நிலவிடும் விளங்குகின்றன. ஒன்று ஒன்றாக இந்த அருவமும் உருவமும் ஒன்று இன்னொன்றாக மாறமாட்டார். நின்ற அந்நிலையே போல அழகிலா எல்லையற்ற அறிவன்தானும் அந்த பேரறிவுடைய இறைவன் அருவமே என்னில். நீ சொல்வது போல அருவப்பொருள் என்றால் குலவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூடுவன், உலகப் பொருள்களிலே ஒருவனாய் இறைவன் ஆகிவிடுவான். குறித்திடாயே, இதை நீ நினைவிலே கொள். அடுத்த பாட்டோட பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்லாம், பத பதார்த்தங்கள் அல்லாம். பந்தம்னா கட்டு, வீடுனா முத்தி. கட்டு வீடு என்ற இரண்டு நிலையிலே எல்லா பொருள்களும் அமைந்திருக்கின்றன. பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள், பதம்னா நிலை, பதம்னா நிலை. பந்தம் வீடு என்ற இரண்டு நிலைகளிலே பதார்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. உலகப் பொருள்கள் எல்லாம் இந்த இரண்டு நிலைகளிலே அமைந்திருக்கின்றன. கட்டு நிலையில் உள்ளவை, வீட்டு நிலையில் உள்ளவை. பத அப்படிப்பட்ட பொருள்களிலே ஒருவன் அல்லன் இறைவன், பத பதார்த்தங்கள் அல்லான். அந்தமும் ஆதி இல்லான், அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், முதலும் முடிவும் இல்லாதவன், அளப்பு இளன். அவனை அளவைகளிலே அகப்படுத்த முடியாது, அளவைகளுக்கு அப்பால் பட்டவன். ஆதலாலே எந்தைதான் எம்முடைய தந்தையாகிய இறைவன் ஞானசம்பந்தர் சொல்கிறார் அல்லவா, எந்தையார் அவர் எவ்வகையார் போலோ என்று கேட்பதை போல, எந்தைதான் இன்னன் என்றும் இறைவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியுமா? இன்னன் என்றும் இன்னது ஆம், இன்னது ஆகி வந்திடான், இப்படி வருவான், இப்படி வரமாட்டான் என்றெல்லாம் அவனை நாம் சொல்ல முடியாது. இன்னது ஆம், இன்னது ஆகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கொடு மாற்றம் இன்றே என்று கூறி இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்யும்.